புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். உலக ஓசோன் தின சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று சென்னை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் புவியியல் துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் கே காட்டுராஜன் அவர்கள் வளமான பூமியை காக்க ஓசோனை காப்போம் என்ற தலைப்பில் பல தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேர்களுக்கு வணக்கம். நம்ம ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி உலக ஓசோன் தினத்தை நம்ம சிறப்பாக கடைபிடிச்சிட்டு வரோம். ஓசோன் அப்படிங்கறத குறித்து இன்னைக்கு பல்வேறு விதமான அறிவியல் ஆர்வலர்கள், அறிவியல் விஞ்ஞானிகள் பொதுமக்களுக்கு பல்வேறு விதமான விழிப்புணர்வு தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம இந்த ஓசோன் தினம் ஏன் கடைபிடிக்கிறோம், அதுல என்னென்ன நிகழ்வுகள் இருக்குது, ஓசோன்ல என்னென்ன செயல்பாடுகள், என்னென்ன பணிகள் இருக்கு அப்படிங்கிறத பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காகத்தான் இந்த நேர்காணல். அந்த வகையில இன்னைக்கு நேர்காணல் எடுக்கக்கூடிய பேராசிரியர் ஐயா அவர்களை நம்ம நேர்காணல் எடுக்கிறோம். ஐயா, உங்களை அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்மளுடைய புதுகை பண்பலை நேயர்களுக்காக செஞ்சுக்கோங்க ஐயா.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னோட முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட பெயர் டாக்டர் காட்டுராஜன். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் புவியியல் துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். ஓசோன் தினம் அப்படிங்கிறத கடைபிடிக்கிற செப்டம்பர் 16 அன்று உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறேன். அதை பற்றிய எனக்கு தெரிந்த தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமை கொள்கிறேன்.
ஐயா, இப்ப இந்த நீங்க சொன்னது போல செப்டம்பர் 16ஆம் தேதி உலக ஓசோன் தினத்தை நம்ம கடைபிடிக்கிறோம். இந்த ஓசோனை பத்தி ஒரு சிறப்பு தினம் நம்ம கடைபிடிக்கப்படுவதன் நோக்கம் என்ன, இதனுடைய ஒரு தனித்துவம் என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
கண்டிப்பா. நம்ம ஓசோன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அட்மாஸ்பியர் அப்படிங்கறத பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பூமியை சுத்தி லேயர் லேயரா ஒரு காம்போசிஷன் ஆஃப் கேசஸ், இந்த கேஸ் எல்லாம் ஒவ்வொரு காம்போசிஷன்ல ஒவ்வொரு லேயரா மேல போய்கிட்டே இருக்கும். ஸோ அதுல ட்ரோபோஸ்பியர் அப்படிம்போம், அப்புறம் ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படிம்போம், மீசோஸ்பியர் அப்படிம்போம், தெர்மோஸ்பியர் அப்படிம்போம், அப்புறம் எக்ஸாஸ்பியர் அப்படிம்போம். இது எல்லாம் பூமியை சுத்தி இருக்கிற வாயு மண்டலங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாயு மண்டலம் ட்ரோபோஸ்பியர் அப்படிங்கிறது ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும், அப்புறம் 10 to 30 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்னு இருக்கும், அதுக்கப்புறம் 30 to 50 கிலோமீட்டர் வரைக்கும் மீசோஸ்பியர் அப்படின்னு இருக்கும், 50 to 400 கிலோமீட்டர் வரைக்கும் தெர்மாஸ்பியர் அப்படின்னு இருக்கும். அந்த தெர்மாஸ்பியருக்கு மேல 400 கிலோமீட்டருக்கு மேல இருக்கிறது எல்லாமே எக்ஸாஸ்பியர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சோ இந்த லேயர் லேயரா இருக்கிற இந்த கேசஸ், இந்த வாயுக்கள் எல்லாம் பூமிய பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான லேயர். இதுல குறிப்பா ஓசோன் அப்படிங்கறது என்னன்னு சொன்னா, கிட்டத்தட்ட ஒரு 16 to 35 கிலோமீட்டர் உயர வரைக்கும் இருக்கிற அட்மாஸ்பியரிக் லேயர்ல, அதாவது லோவர் ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்றது, அதாவது கீழே உள்ள ட்ரோபோஸ்பியர், இந்த ட்ரோபோஸ்பியர்ல இருக்கிற அப்பர் பகுதி, அதுல இருந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்கிற, ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல கீழே இருக்கிற பகுதி, அதாவது அப்பர் ட்ரோபோஸ்பியர், லோவர் ஸ்ட்ராட்டோஸ்பியர், ரெண்டுக்கும் வித்தியாசம் ட்ரோபோ ஸ்ட்ராட்டோ அப்படின்னு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 to 35 கிலோமீட்டர் உயரம் இருக்கும் நம்ம பூமியோட சர்ஃபேஸ்ல இருந்து மேல. ஸோ அந்த லேயர்ல ஓசோன் அப்படிங்கிற ஒரு படலம் உண்டு, அது ஒரு லேயர்னு சொல்லலாம். ஓசோன்னா என்ன அப்படின்னு சொன்னா O3 அப்படின்னு பேர், அதாவது 3 oxygen அப்படின்னு பேர். 2 இருந்தா டை ஆக்சைடு அப்படிம்போம், 1 இருந்தா மோனோ ஆக்சைடு அப்படிம்போம். இதுல 3 oxygen இருக்கும், அதைத்தான் நம்ம ஓசோன் அப்படிங்கிறோம். இந்த ஓசோன் அப்படிங்கிற லேயரை நமக்கு சாதகமா பாதகமா அப்படின்னு பார்த்தோம்னா, ஓசோன் அப்படிங்கிறது நம்மளை உண்மையிலே அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் சொல்ற ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ல இருந்து நம்மளை பாதுகாக்குது. அதைத்தான், அதாவது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில கிட்டத்தட்ட எவ்வளவு தூரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், 149.60 மில்லியன் கிலோமீட்டர் தூரம் இருக்கும் பூமிக்கும் சூரியனுக்கும். இதுல அட்மாஸ்பியர் மட்டும் இருக்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1600 கிலோமீட்டர் வரைக்கும் அட்மாஸ்பியர் இருக்கு. அட்மாஸ்பியருங்கிறது இஸ் நத்திங் பட் கேசஸ், அதாவது ஒரு லேயர் ஆஃப் கேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த கேஸில் இந்த 16 ஒரு 32 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிற ஒரு லேயர் ஓசோன் அப்படிங்கிறோம். அந்த ஓசோனுங்கிறது 3 ஆக்சிஜனை கொண்டது. ஸோ அது நம்மளை ஸ்கின் டிசீஸ்லேருந்து, அதாவது அல்ட்ரா வயலேட் ரேடியேஷன்லேருந்து நம்மளை பாதுகாக்கிற ஒரு லேயர், ஒரு ப்ரொடெக்ட் லேயர். அது வந்து ஒரு ஃபில்டர், ஒரு ஃபில்டராகவே இருக்கும். அது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக வர்ற ரேசஸ், சன்னிலிருந்து வர்ற அந்த ரே எல்லாத்தையும் இந்த ஓசோன் தடுத்து, என்ன நமக்கு ஆப்டிமமாக நம்மளால் எந்த அளவுக்கு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணி மிச்சத்தை நம்ம இடத்துக்கு அனுப்போம். அது அந்த ப்ரொடெக்ட் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ அந்த லேயர்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் நம்மளோட சர்வேலன்ஸே பூமியில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுதான் நாம் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ ஓசோன் அப்படிங்கிற லேயரு நம்மளை அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு லேயரை நாம் பாதுகாக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ கடந்த ஆண்டுகளில் நிறைய டைம் ஓசோன் டிப்ளேஷன், ஓசோனில் ஓட்டை விழுந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அண்டார்டிகா பகுதியிலையும் ஆர்க்டிக் பகுதியிலையும் தான் ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஆனால் மிகப்பெரிய ஓட்டையாக கண்டுபிடிச்சது பெரிய ஹோல், கிட்டத்தட்ட ஒரு 21 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு பெரிய ஹோலாக கண்டுபிடிச்சது வந்து சதர்ன் ஹிமஸ்பியரில் இருக்கிற அண்டார்டிகாவில் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமையுது. இது இந்த ஹோல் இப்படியே பெருசாகிட்டே போகுது அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், சன் ரேஸ் வந்து டைரெக்டாக இடத்த வந்து ரீச் பண்ணும், பூமியை வந்து அடையும். அப்படி அடைஞ்சதுன்னா பூமியில் இருக்கிற உயிரினங்கள் அனைத்தும் பாதிக்கப்படும். அது பல்வேறு விதமான டிசீஸ்களை, ஸ்கின் டிசீஸ்களை உருவாக்கும். ஸோ அதுலேருந்து நம்மளை தடுத்துக்கிட்டு இருக்கிற ஓசோன் லேயரை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது, பாதுகாக்கப்பட வேண்டியது நம்மளோட தலையாய கடமை. ஸோ இதை, இந்த கடமை, இந்த உணர்வு, இந்த முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் ஒவ்வொரு வருஷமும் இந்த செப்டம்பர் 16 ஓசோன் தினம் அப்படின்னு சொல்லி கடைபிடிச்சு விடுறாங்க. இது எப்போ இருந்து கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக உலக நாடுகள் எல்லாமே ஒரு 24 முக்கிய நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு வேர்ல்டு அக்ரிமெண்ட்டு போடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட்டோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது 1987 24 கண்ட்ரி, அதில் இந்தியா, கனடா, ரஷ்யா இது எல்லாமே சேர்ந்த கண்ட்ரி எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரீட், அது பேர் ட்ரீட், மான்ட்ரியல் புரோட்டோக்கால் அப்படின்னு பேர். அது வந்து என்ன, உலகளாவிய ஒரு அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட்ல எல்லாரும் சேர்ந்து ஓசோன் லேயரை ஓட்ட விழாம அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதுக்கப்புறம் 1995 இருந்து 95 தான் ஃபர்ஸ்ட் டைமா இவங்க இப்படி ஒரு டே ஒன்று அனௌன்ஸ் பண்ணி, அந்த டேயை நம்ம இது பண்ணணும், அதை ஒவ்வொரு வருஷமும் கடைபிடிக்கணும். அது அப்போ ஒவ்வொரு வருஷமும் இந்த நாளை நம்ம கடைபிடிக்கிறதுனால ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும், மக்களுக்கு அதை பற்றி ஒரு புரிதல் வரும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக வேண்டிதான் இந்த ஓசோன் டே அப்படிங்கிறத கடைபிடித்து வர்றாங்க.
ஐயா, இப்போ இந்த ஓசோன் படலம் அதை பற்றி சிறப்பாக சொன்னீங்க. இந்த ஓசோன் படலம் அப்படிங்கிறது பூமியினுடைய மேற்பரப்புல சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில இருக்குது அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வரலாற்றுல எப்பொழுது அறிஞர்களால கண்டுபிடிக்கப்பட்டது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
கண்டிப்பா, இந்த யாரு கண்டுபிடிச்சது அப்படிங்கிறது நிறைய டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கு, பட் அதுல முக்கியமான ஒரு 3 இங்க நான் சொல்றேன். 1840 ஒரு ஜெர்மன் கெமிஸ்ட் ஷாய்பின் அப்படின்னு ஒரு பேர், அவர் பேர் கிறிஸ்டியன் ஃபர்ட்ரிச் ஷாய்பின் அப்படின்னு அவர் பேர். அவர் எப்போ கண்டுபிடிச்சாருன்னா, தண்ணிக்குள்ள கரண்ட்டை பாஸ் பண்ணுறப்ப ஒரு ஸ்மெல் வந்திருக்கு, அந்த ஸ்மெல்ல ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஓசோன்னு பேர் வச்சிருக்கார். அதாவது கிரீக் வேர்டில் ஓசின் அப்படின்னு ஒரு பேர், அந்த ஓசின் அப்படின்னு சொன்னால் டு ஸ்மெல் அப்படின்னு அர்த்தம், அதாவது அதை நுகர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த அர்த்தத்துப்படி அந்த நேரம் வர்ற அந்த ஸ்மெல்லை ஐடென்டிஃபை பண்ணிட்டு இவர் அதை கண்டுபிடிச்சிருக்காரு. ஒன்று இன்னொரு இது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், 1913 நான் ஃபர்ஸ்ட் சொன்னது 1840 ரெண்டாவது சொல்றது 1913 ஒரு பிரெஞ்சு பிசிசிஸ்டியன் சார்லஸ் ஃபெப்ரி அப்படிங்கிறவரும் ஹென்றி பியூஷன் அப்படிங்கிறவரும் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஓசோன் லேயரை ஐடென்டிஃபை பண்ணதா ஒரு தகவல் இருக்கு. ஸோ இது யாரு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ண அப்படின்னு பார்த்தா இயர்லி பேஸ் நம்ம இதை இது பண்ணோம்னா 1840 கண்டுபிடிச்ச கிறிஸ்டியன் ஃபெர்ட்ரிச் ஷோய்பின் அப்படிங்கிறவர் தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வருது. பட் இதோட இன்னும் டீட்டெயிலுக்குலாம் நம்ம போக வேண்டியது இருக்கு. ஸோ இவங்க தான் இந்த ஓசோன் அப்படிங்கிற ஒரு லேயர் நம்மளை சுற்றி இருக்கு, அதுதான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஆராய்ச்சியில இறங்கி அதை பத்திய தகவல்களை நமக்கு கொண்டு வந்து சேர்த்தவங்க.
ஐயா, இப்ப இந்த ஓசோன் படலம் அப்படின்னு சொல்றப்ப இது காற்று அல்லது வாயுக்களால ஆன ஒரு படலம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்ப இந்த ஓசோன் படலத்துல என்னென்ன வாயுக்கள் அடங்கியிருக்குது, அவை எத்தனை சதவீதத்துல அடங்கியிருக்குது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
சொல்றேன், ஓசோன் படலம்ங்கிறது ஒரே ஒரு கேஸ் தான், அதுதான் நான் சொன்ன மாதிரி மூணு ஆக்சிஜன் சேர்ந்த ஒரு ஓசோன். ஓசோன்ங்கிறதே O3 அப்படின்னு தான் பேர். ஆனா அட்மாஸ்பியர், நம்ம லேயர் ஆஃப் அட்மாஸ்பியர் அப்படிங்கிறோம், அதாவது அட்மாஸ்பியரிக் லேயர் அப்படின்னு சொல்றோம். அதுதான் இப்ப நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு 5 மேஜர் லேயரா நம்மளை சுத்தி இருக்கு. அதுதான் இந்த ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸாஸ்பியர்ங்கிறது. இதுல மேஜரா இருக்கிற கேசஸ் நைட்ரஜன், அப்புறம் ஆக்சிஜன், அப்புறம் மீத்தேன், இப்படி ஓசோன், இப்படி நிறைய கேசஸ் எல்லாமே அட்மாஸ்பியர்ல இருக்கு. ஸோ இந்த கேசஸ் ஒவ்வொன்றுமே, இதுல அதிகமா இருக்கிற கேசஸ் பாத்தீங்கன்னா நைட்ரஜன் 70% இருக்கும், 71 ஆக்சுவலா பார்த்தா. அப்புறம் 29% பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் இருக்கும், அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு, அப்படி மீத்தேன், ஈத்தேன், இப்படி அடுத்தடுத்ததா போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கேசஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு கலவை தான் அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது. அந்த அட்மாஸ்பியர்ல ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கும் ட்ரோபோஸ்பியருக்கும் இடையில, அதாவது 16 ஒரு 36 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டா உயரத்துல இருக்கிற அந்த படலம் தான் இந்த ஓசோன் லேயர் அப்படிங்கிறது.
ஐயா, இப்ப இந்த ஓசோன் படலம் அப்படின்னு சொல்றப்ப எல்லாருடைய நினைவுக்கும் வர்றது, பொதுவா எல்லாரும் படிச்சிருக்கிறது, இந்த பூமியிலிருந்து அதாவது சூரியனிடமிருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்களை தடுத்து இந்த ஓசோன் படலம் பூமியை பாதுகாக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம, இந்த ஓசோனை பத்தி எல்லா தகவலுமே நம்ம படிச்சிருப்போம், நமக்கு பள்ளியில ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. இப்ப இந்த சூரியனமிருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்களுடைய தன்மை அப்படிங்கிறது எப்படி இருக்குது, அது பூமியில இந்த ஓசோன் படலம் இல்லாம வந்துச்சுன்னா எப்படிப்பட்ட ஒரு பாதிப்புகள் வரும், அந்த பாதிப்பை இந்த ஓசோன் படலம் எந்த அளவுக்கு தடுத்து பூமியை பாதுகாக்குது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 16 to 32 கிலோமீட்டர் உயரத்துல அமைஞ்சிருக்கிற இந்த லேயர் வந்து ஒரு ஃபில்டர் மாதிரி நம் இங்க ஆக்ட் பண்ணுது. அந்த ஃபில்டர் எப்படி இருக்குன்னு சொன்னா, அந்த அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் அப்படிங்கிற அந்த புற ஊதா கதிர்கள் அப்படின்னு சொன்ன அந்த கதிர்கள் சூரியனிடமிருந்து டைரக்டா வந்துச்சுன்னா அந்த அந்த புற ஊதா கதிர்கள் அதிகமா இருக்கும். ஸோ அது பூமியை வந்து ரீச் ஆகாம இந்த ஓசோன் லேயர் தான் ஃபில்டர் பண்ணுது. அப்படி ஃபில்டர் பண்ணி நமக்கு அனுப்புறதுனாலதான் இன்னைக்கு நாம சேஃபா இந்த இடத்துல நடமாடிட்டு இருக்கோம். அப்படி ஒருவேளை ஓசோன்கிற ஒரு லேயர் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல என்ன ஆகும்னு சொன்னா, இந்த அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் புற ஊதா கதிர்கள் அப்படிங்கிறது டைரக்டா நம்மளோட உடம்பு மேல படும், கீழே இருக்கிற உயிரினங்கள் மேல படும், தாவரங்கள் மேல படும், அப்படி எல்லா சர்ஃபேஸ்லயும் அது படுறப்பையும் மனிதர்கள் மேலையும் மேல படுறப்ப மனிதர்களுக்கு அதிகமான ஸ்கின் டிசீசஸ் வர்றதுக்கு சான்சஸ் ஒண்ணு. அதே மாதிரி பறவைகளுக்கு, மற்ற இனங்களுக்கு இதே மாதிரி ஸ்கின் ரிலேட்டடா உள்ள அனைத்து விதமான டிசீஸும் வரும். இன்னொன்னு, இது அப்படியே எக்ஸஸ் ஆக ஆக இந்த உயிரினமே எர்த்துல எங்கேயுமே பூமியில எங்கேயுமே வாழ முடியாத ஒரு சூழல் ஏற்படும். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த புற ஊதா கதிர்கள் எல்லாமே டைரக்டா எர்த்துக்கு வந்து சேருது அப்படிங்கிற பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, டெம்பரேச்சர் கூடிக்கிட்டே போகும். நீங்க ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் அளவுக்கு தான் ஒவ்வொரு உயிரினமும் ஒவ்வொரு லெவலுக்கு மட்டும்தான் தாங்க முடியும். அதுக்கு மேல அது அழிவைத்தான் தேடும். ஸோ இந்த புற ஊதா கதிர்கள் எல்லாம் டைரக்டாவே எர்த்தோட சர்ஃபேஸுக்கு வருது அப்படின்னு சொன்னா மொத்த உயிரினங்களும் ஒரு நேரத்துல அழியும் சூழ்நிலை ஏற்படும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஃபியூச்சர்ல நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் உலகளாவிய இந்த ட்ரீட், அதாவது இந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதை இன்னைக்கு அவேர்னஸா கிரியேட் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. இது மேல மேல இன்னைக்கு புதுகை பண்பலை வரைக்கும் இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா உலக நாடுகள் எடுத்த அந்த ஏற்பாடு வந்து உண்மையிலே நல்ல ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு நினைச்சு நாம எல்லாம் சந்தோஷப்படணும். இன்னும் இத பாமர மக்கள் வரைக்கும் இதை நம்ம கொண்டு போ, இதோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியணும்.
ஐயா, இப்ப இந்த பூமியினுடைய மேற்பரப்புல சூரியனுக்கு கீழே இந்த ஓசோனுடைய அமைவிடம் இருக்கு அப்படிங்கிறப்ப பூமியினுடைய அடித்தட்டுல இருந்து எவ்வளவு உயரத்துல ஓசோன் இருக்கு, அதே போல சூரியனுடைய இருப்பிடத்திலிருந்து எவ்வளவு தொலைவுல இந்த ஓசோனுடைய படலம் அப்படிங்கறதுடைய அமைவிடம் எந்த அளவுக்கு ஏற்றாற் போல இருக்குது, அதை பத்தி?
அதாவது சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 149.6 மில்லியன் கிலோமீட்டர். ஆனா அட்மாஸ்பியர் அப்படின்னு இருக்கிறது வெறும் 1600 கிலோமீட்டர் தான். நான் முதல் சொன்னது 149.6 மில்லியன் கிலோமீட்டர். அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது நம்மளை சுத்தி இருக்கிற அந்த காத்து மண்டலம், அதாவது அந்த கேசஸ் எல்லாம் இருக்கிற வாயுக்களோட மண்டலம் எவ்வளவு உயரம் வரைக்கும் இருக்குன்னு சொன்னா வெறும் 1600 கிலோமீட்டர் தான். இந்த 1600 கிலோமீட்டருக்கு உள்ளதான் ஒரு 16-32 கிலோமீட்டர் உயர வரைக்கும் இருக்கிறது இந்த ஓசோன் லேயர். சன்னுக்கும் நமக்கும் உள்ள தூரம் வந்து மிகப்பெரிய தூரம், அது ரொம்ப பெருசு, ரொம்ப நீளம். பட் நம்மளை கவர் பண்ணி நம்மளை போர்வ மாதிரி போத்திக்கிட்டு இருக்கிற ஒரு கேஸ் எதுன்னு பார்த்தா இந்த ஓசோன். அது எங்க இருக்குன்னா நம்மளை ஒட்டி இருக்கு, அட்மாஸ்பியருக்கு உள்ள இருக்கு. அட்மாஸ்பியரை தாண்டி நீங்க ஏகப்பட்ட மில்லியன் கிலோமீட்டர் போனீங்கன்னா தான் சன்னு, அதாவது சூரியன். ஸோ அதோட டிஸ்டன்ஸுக்கும் இதுவும் ஒப்பிடுறது வந்து நாம போத்திக்கிட்டு படுக்கிற போர்வ மாதிரி நம்மள பக்கத்திலேயே சுத்தி நிக்கிது, இது ஒரு லேயர். பட் சூரியன் வந்து மிக தூரத்துல இருக்கு. பட் அவ்வளவு தூரத்துல இருந்து வர்ற அல்ட்ரா வயலட் ரேஸ் இதை ஃபில்டர் பண்ணாம விட்டா அது நம்மள டைரக்டா இம்பாக்ட் பண்ணும், அது டைரக்டா நமக்கு ஆபத்தை விளைவிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுதான்
ஐயா, இப்ப இந்த ஓசோன் படலம்னா என்ன அப்படின்னு விளக்கமா சொன்னீங்க. இப்ப அந்த ஓசோன் அமைப்புலயே ஓசோன் அடுக்கு அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. ஓசோன் அடுக்கு அப்படின்னா என்ன?
ஓசோன் படலம் அடுக்குங்கிறது ரெண்டும் ஒண்ணுதான். இதுல இன்னொன்னு இத இன்னும் கொஞ்சம் டீப்பா உள்ள போய் சொன்னோம்னா ரெண்டு ஸ்ட்ரெச்சா சொல்லலாம். ரெண்டு, நீங்க சொல்ற மாதிரி அடுக்கு அப்படின்னு சொன்னா ரெண்டு அடுக்கா சொல்லலாம். ஒண்ணு அந்த ட்ரோபோஸ்பியரோட, அதாவது அப்பர் ட்ரோபோஸ்பியர்ல இருக்க ஒரு அடுக்கு, இன்னொன்னு லோவர் ஸ்டாட்டோஸ்பியர்ல இருக்கிற ஒரு அடுக்கு. இதை ரெண்டு இதை இந்த ரெண்டு இதை பிரிச்சுக்கலாம். இதுல குட் பேட் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்கு. இந்த மேல இருக்கிறது கொஞ்சம் ரொம்ப பேட் கண்டிஷன்ல இருக்கும், ஏன்னா இருக்க எல்லா அல்ட்ரா வயலட் ரேடியேஷனவும் ஃபில்டர் பண்ணி அந்த ரேடியேஷனோட சேர்ந்தே இருக்கிற லேயர் தான் அந்த ஸ்டாட்டோஸ்பியருக்குள்ள இருக்கிறது. ஸ்டாட்டோஸ்பியர் அப்படி, அதாவது ட்ரோபோஸ்பியருக்கு மேல இருக்கிற ஸ்டாட்டோஸ்பியர்ல. இப்ப இந்த ட்ரோபோஸ்பியர் அப்படிங்கிறது கொஞ்சம் சேஃப், ஏன்னா அதுல இருந்து ஃபில்டர் ஆகி அடுத்த லேயருக்கு வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம கிட்ட வருது. ஸோ அந்த கீழே இருக்கிற அடுக்கு, கீழடுக்கு மேலடுக்குன்னு வேணா ரெண்டா பிரிச்சுக்கலாம். அந்த 16-32 கிலோமீட்டர் உயரம் இருக்கிற இந்த லேயரை ரெண்டுதான் பிரிச்சுட்டு மேல் பகுதி கீழ் பகுதி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். மேல் பகுதி அதிகமான தீங்கை விளைவிக்க கூடியதாகவும் கீழ்ப்பகுதி தீங்கோட விளைவை குறைப்பதாகவும் கணக்கெடுத்துக் கொள்ளலாம். ஸோ அதைத்தான் நீங்க சொல்ற மாதிரி அடுக்குன்னு வேணா, அதாவது ஓசோன் லேயரை மட்டுமே அடுக்குன்னு ரெண்டா டிவைட் பண்ணி வேணா அந்த மாதிரி சொல்லிக்கலாம்.
ஐயா, இப்ப நம்ம பூமியில பிளாஸ்டிக் பொருட்கள், ரப்பர் போன்ற பொருட்கள், டயரு, டியூப் இந்த மாதிரி பொருட்களை எரிக்கிறதுனால இதன் மூலமா வரக்கூடிய வாயுக்கள் மேல போகும் பொழுது அவை ஓசோன்ல ஓட்டை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம படிச்சிருக்கோம். இப்ப இந்த பிளாஸ்டிக் பொருட்கள், ரப்பரு, டயரு, டியூப் இவை எரிக்கிறதுனால எந்த அளவுக்கு இந்த ஓசோன் பாதிப்பை ஏற்படுத்துது, ஓசோன்ல ஓட்டை விழுது காரணமா இருக்குது, இதுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு, அதை பத்தி கொஞ்சம்
இந்த புரிதல் கரெக்டா இல்ல. நான் எப்படி சொல்றேன்னா, ஓசோனை உடைக்கிற, ஓசோன்ங்கிறது ஒரு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ற நல்ல ஒரு லேயர். ஸோ அந்த நல்ல லேயரை உடைக்கிற கேஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ரெஃப்ரிஜிரேட்டர்ல இருந்து வர்ற வாயு, ஏர் கண்டிஷன்ல இருந்து வர்ற வாயு, ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவோம், நம்ம பாடி ஸ்ப்ரே, ஹேருக்கு போடுற ஸ்ப்ரே, பாடிக்கு போடுற ஸ்ப்ரே, ட்ரெஸ்ல போடுற ஸ்ப்ரே, இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதுல உபயோகப்படுத்துற பொருள். அப்புறம் எங்கேயாவது ஃபயர் நடந்தா அதை வந்து குறைக்கிறதுக்காக வேண்டி ஒரு காத்து மாதிரி ஒன்று அடிப்பாங்க, புஷ்ன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சில திங்ஸு. அப்புறம் பெயிண்ட்ல அதிகமாக பெயிண்ட்ல யூஸ் பண்ற பொருள், இதுல இருந்து வர்ற கேஸ் தான் குளோரோ ஃப்ளோரோ கார்பன் பேர். நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், குளோரோ ஃப்ளோரோ கார்பன். இந்த குளோரோ ஃப்ளோரோ கார்பன் அப்படிங்கிற அந்த வாயு தான் ஓசோன் மண்டலத்தை உடைக்கிற சக்தி உள்ள ஒண்ணு. ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த குளோரோ ஃப்ளோரோ கார்பன் எங்க இருந்தெல்லாம் வருதோ அந்த யூசேஜை நம்ம குறைக்கணும். அதுதான், வெறும் டயரை எரிக்கிறதுனாலயோ ரப்பரை எரிக்கிறதுனாலயோ ஓசோனை டைரக்டா போய் இம்பாக்ட் பண்ணாது, நேர போய் அது ஓட்டையப்படாது. அந்த டயரும் இந்த மாதிரி இருக்கிற ரப்பர் எரிக்கிறதுனால என்ன ஆகும்னா, நமக்கு பக்கத்துல இருக்கிற ட்ரோபோஸ்பியர் அப்படிங்கிற ஏரியாவில கார்பன் டை ஆக்சைடு அதிகப்படுத்தி அதுவும் ஒரு, அதாவது டெம்பரேச்சரை மேல இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பசுமை குடில் வாயு அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்கலாம் நம்ம இதுல ஜியோகிராஃபி படிக்கிறப்ப. ஸோ அந்த மாதிரி ஒரு இதை கிரியேட் பண்ணி அதனால நம்ம பூமியோட டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகி வெப்பம் அதிகமாகி அதனால பாதிப்பு ஏற்படும். ஸோ அதனால ரப்பரமும் மற்ற பொருள்களையும் எரிக்கிறதுனால பொல்யூஷன் ஏற்படுமே தவிர ஓசோனை டிப்ளேட் பண்ணாது, டைரக்டா பண்ணாது. ஆனா காரணமே இல்லைன்னு சொல்லவில்லை, அதுல இருக்கிற சில பொருள், அதாவது எங்கெல்லாம் நீங்க கூல் ஆக்கணும், இப்ப சில மருந்துகளை ஃப்ரிட்ஜில தான் வைப்பீங்க, ஏன்னா அது அதுக்கு வந்து எப்பவுமே கூலா ஒரு கண்டிஷன் தேவைப்படும். ரெஃப்ரிஜிரேஷன் நம்ம இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் அந்த ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கு, அதே போல ஒவ்வொரு வீட்லயும் ஏர் கண்டிஷனர் இருக்கு. எல்லாருமே இப்பெல்லாம் நம்ம உடம்ப பாதுகாக்குங்கிறது இந்த சென்ஸ், நல்ல ஸ்மெல் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டிய, ஃபேஷனுக்காக வேண்டி, அந்த டெய்லி லைஃபோட சேஞ்சஸ் அந்த இதுக்காக வேண்டிய நிறைய ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சுக்கிறோம். அப்புறம் பர்பஸிவா இண்டஸ்ட்ரியல் பர்பஸிவா எங்கேயாவது ஃபயர் நடந்தால் அதை இம்மிடியட்டாக பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு கூல் அண்ட் இது மாதிரி ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் அப்படின்னு அது பேர், அதை வச்சு இது பண்ணுறோம். அப்புறம் பெயிண்ட் அப்படிங்கிறது நம்ம அன்றாடம் எல்லா டே டு டே லைஃப்பில் மேக்சிமம் மக்கள் வீட்டுக்கு அதுக்கு எதுக்குன்னு தேவைப்படுற இடத்துலலாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஐட்டங்களில் இருக்கிற அந்த மூலப்பொருட்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த மூலப்பொருட்கள் தான் இந்த குளோரோ ஃப்ளோரோ கார்பனுங்கிறத அந்த வாயுவை உற்பத்தி பண்ணும். அந்த குளோரோ ஃப்ளோரோ கார்பன் தான் ஓசோனை உடைக்கக்கூடிய தகுதி உள்ளது. ஸோ அப்போ நாம் எதை கான்சன்ட்ரேட் பண்ணோம், குளோரோ ஃப்ளோரோ கார்பனுங்கிற வாயுவை குறைக்கணும். அதை குறைக்கிறது மூலியமாகவும் அப்படின்னா அதை குளோரோ ஃப்ளோரோ கார்பனோட அந்த எமிஷன், அதை வெளியில் வர்ற அந்த கேஸை குறைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும், நம்ம வீட்டில் ஒவ்வொரு நாளும் யூஸ் பண்ணுற ரெஃப்ரிஜிரேட்டர் அதிகமாக யூஸ் பண்ணாமல் குறைக்கணும், ஏர் கண்டிஷனரை குறைக்கணும், அதிகமாக ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறத குறைக்கணும், அதிகமாக தேவையில்லாமல் யூஸ் பண்ணுற பெயிண்ட் இதுகள்லாம் குறைக்கணும். ஸோ அந்த மூலப்பொருட்களை குறைச்சா ஆட்டோமேட்டிக்காக குளோரோ ஃப்ளோரோ கார்பன் ப்ரொடக்ஷனை குறைக்கும், அப்போ ஓசோன் டிப்ளேஷனை குறைக்கலாம். இதுதான் அதோட சோர்ஸ், அது எதை குறைக்கணும் அப்படிங்கிறது தெரியும். பட் நீங்கள் சொன்ன மாதிரி ரப்பரு டயரு இந்த மாதிரி உள்ள பொருட்களை எரிக்கிறதுனால அந்த அதிகமான புகை, அதாவது கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக ஏற்படுத்தி அது அட்மாஸ்பியர்ல இருக்க கேஸஸோட சேர்ந்து அது ஒரு ரியாக்ஷன்ல போய் அது மேலையும் ஓசோனோட அந்த திக்னஸை இன்னும் ஓசோன் லேயரை வந்து திடப்படுத்த முடியாம அது டைல்யூட் ஆக்கி அதை கொஞ்சம் ஸ்பேர்ஸ் ஆக்கி ஈஸியா அந்த புறவுதா கதிர்கள் இங்க ரீச் ஆகாம ஒரு இதை பாதுகாக்கிறதுக்கு அந்த இதுவும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமா தான் இருக்கு. பட் அட் த சேம் டைம் நம்ம முக்கியமா கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது எங்கன்னா, இந்த குளோரோ ஃப்ளோரோ கார்பன் எங்க இருந்தெல்லாம் வருதோ அந்த யூசேஜை குறைக்கணும். அவ்வளவு.
இப்ப ஓசோன் படத்துல நிறைய ஓட்டை விழுந்துருச்சு, அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம தகவல்களை பார்த்தோம். ஓசோன் படலத்தை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது. ஏன்னா ஓசோன் அப்படிங்கிறது
சொன்னது போல
பூமியினுடைய மேற்பரப்புல சூரியனுக்கு கீழே இருக்குது, அதை நம்ம பயன்பாட்டுக்கு நம்ம பயன்படுத்துறது உணரத்தான் முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல அந்த ஓசோன் படலத்தை மனிதர்கள் பாதுகாக்கணும் அப்படின்னா அதை எப்படி பாதுகாக்கிறது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
இதுக்கு நாம என்ன செய்யணும்னா, அதுதான் இந்த ஓசோன் டே செலிப்ரேஷன் அப்படிங்கறதே, ஓசோன் தினம் அப்படிங்கறத இன்னைக்கு ஒவ்வொரு வருடமும் இந்த செப்டம்பர் 16 கடைபிடிக்கிறதோட முக்கிய நோக்கமே இத பாதுகாக்கணும், இத பத்திய ஒரு அவேர்னஸ், ஒரு எல்லாருக்கும் இத பத்திய ஒரு புரிதல் வேணும் அப்படிங்கறதுக்காக வேண்டிதான். இன்னைக்கு உலக நாடுகள் அத்தனையும் இன்க்ளூடிங் நீங்க உங்க பண்பலை முதல் கொண்டு இதை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அப்ப இந்த கொண்டாட்டத்தை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு வருடமும் இது உங்க பண்பலையோட மட்டும் இல்லாம இன்னும் அனைத்து பண்பலைகள் மட்டும் இல்லாம கிராமம் தோறும் இதை கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரணும். ஓசோன் டே அப்படிங்கறத ஒண்ணு. இன்னொன்னு, ஓசோன் டிப்ளேஷன் ஆனா எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கும், அதோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத பாடத்துல முக்கியமா அந்த கிளைமேட்டாலஜி, கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற அந்த டாபிக்ல இன்னும் கொஞ்சம் டீப்பா ஏற்கனவே கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க, பட் இன்னும் அதிகமா ஏற்படுத்தி அது கிராமத்துல தாய் மொழியில படிக்கிற அளவுக்கு அதை நல்லா புரிஞ்சுக்கிற அளவுக்கு அதை கொண்டு போகணும். அப்ப பாடத்திட்டத்துல இத ஒரு முக்கியமான பகுதியா சேர்த்து அது லோவர் கிளாஸ்லயே சேர்க்கணும். அதுதாங்க மெயின். ஒரு 6வதுக்கு மேல 8வதுக்கு மேல சேர்க்கறத விட 1வது 2வதுலயே அதை பத்தி ஒரு புரிதல் ஏற்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு டீச்சிங் வரணும் ஒண்ணு. இன்னொன்னு, ஸ்டூடெண்ட்டு கிட்ட இந்த ஓசோன் இது எப்படி இருக்கு, ஓசோன் டிப்ளேட்டிங் அந்த சப்ஸ்டான்சஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத சொல்றது, அதாவது எந்தெந்த பொருள்ல இருந்து இந்த குளோரோஃபுளோரோ கார்பன் எல்லாம் வருது, அதை எப்படி யூசேஜை குறைக்கிறது, இயற்கையோட எப்படி ஒன்றி வாழ்வது, அதை முத நம்ம கத்துக் கொடுக்கணும். எல்லாமே மெஷினரி லைஃபா இல்லாம, எல்லாமே மெஷினை டிபெண்ட் பண்ணி இல்லாம, நம்ம டே டு டே லைஃப இயற்கையா, நம்ம தாத்தா பாட்டி அவங்க எல்லாம் எப்படி இயற்கையோட ஒன்றி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத அவங்களுக்கு எடுத்து சொல்லி இயற்கையை நேசிக்கணும், இயற்கையோட இருக்கணும், இயற்கையோட வாழ பழகணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும் ஒண்ணு. இன்னொன்னு, இந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் அப்பப்ப பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு சில விளையாட்டு நடத்துறது, அதுல இந்த ஓசோனை பத்தி சொல்ற மாதிரி கார்ட்டூன் வரைகிறது, ஏதாவது இந்த காமிக்ஸ் மாதிரி டிசைன் டிசைனா இது பண்ணிட்டு அந்த ஓசோனோட இம்பார்ட்டன்ட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத சொல்றது, பசங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் மாதிரி கொடுக்கறது, ஏதாவது ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி நல்ல ஒரு, அதாவது இப்ப எல்லாம் முன்னாடிதான் ஒரு சில விஷயங்களை பார்க்க முடியாது, பட் இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஒரு அனிமேஷன் ஸ்டைல் இருக்கு, அது இன்னைக்கு நெட்ல போட்டா எல்லா தகவலுமே வந்துடும் அந்த அளவுக்கு சோர்ஸ் இருக்கு. இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு இன்னும் அட்வான்ஸா சில இதெல்லாம் இருக்கு, கேஸை நம்ம பார்க்கத்தான் முடியாது ஆனாலும் பாக்குற மாதிரி ஒரு இதை கொண்டு வந்து காமிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கெல்லாம் நிறைய இது மாறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் புரிகிற மாதிரி ஒரு விஷுவல் இம்பாக்டா கொடுத்தா அது ஸ்டூடெண்ட் லெவல்ல போய் ரீச் ஆகும். சின்ன வயசுல இருக்கிற ஸ்டூடெண்ட் கிட்ட ரீச் ஆகுற ஒரு விஷயம்தான் அவன் வளர 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 உலக நாடுகள் அனைத்துக்கும் அது போய் சேரும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல இன்னைக்கு நியூ டெக்னாலஜி எவ்வளவோ ஆயிடுச்சு, இன்னைக்கு சயின்டிபிக்கா நாம ஓசோன் லேயரை எப்படி ப்ரொடெக்ட் பண்றது அப்படிங்கிறதுக்கு இன்ஜினியரிங் டிகிரி, சயின்ஸ் டிகிரி எல்லாம் அதிக அளவுக்கு நியூ டெக்னாலஜியை புகுத்திக்காங்க. அதுலதான் இப்ப நான் சொன்ன மாதிரி ஒன்னு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு நியூ டெக்னாலஜியை ஓசோனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாவும், அதை பத்திய ஒரு இந்த அதாவது நல்லா பண்ணி ஒரு புதுசா ஒருத்தர் ஒரு கண்டுபிடிச்சா அவங்களை நிறைய என்கரேஜ் பண்ணி இதெல்லாம் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்டடு டெக்னாலஜி அப்படிங்கிறத கொண்டு வந்து அதை மக்கள் மத்தியிலையும் அதை ஸ்டூடெண்ட் மத்தியிலையும் என்கரேஜ் பண்ணி ஒரு புது டெக்னாலஜிகளை ஓசன் லேயரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்னென்ன டெக்னாலஜிலாம் இருக்கு, என்ன புதுசாக கண்டுபிடிக்கலாம், இயற்கையோட ஒத்து வாழ்வதற்கு என்னென்ன டெக்னாலஜிலாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத கொண்டு போனா இது கண்டிப்பாக சாத்தியப்படும். நம்ம ஓசோனை கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணலாம்.
ஐயா, இது வரைக்கும் ஓசோன் தினம்னா என்ன, ஓசோன் படலம் அல்லது ஓசோனுடைய அமைப்பு அப்படின்னா என்ன, அதுல என்னென்ன பொருட்கள் அடங்கியிருக்கு, நம்ம ஏன் ஓசோனை பாதுகாக்கணும், ஓசோன்ல ஏன் ஓட்ட விழுது, அதனுடைய செயல்பாடுகள், அதுல பாதிப்பு வர்றதுனால பூமிக்கு என்ன பாதிப்பு, குறிப்பா புற ஊதா கதிர்கள்ல இருந்து அந்த ஓசோன் படலம் நம்மளை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கறது குறித்து மிக சிறப்பான பல்வேறு விதமான பயனுள்ள தகவல்களை வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள்.
நேர்களே, இதுவரை வளமான பூமியை காக்க ஓசோனை காப்போம் என்ற தலைப்பில் அருமையான பல தகவல்களை வழங்கிய டாக்டர் கே காட்டராஜன் அவர்களுக்கு மக்கள் சார்பாகவும் புதுகை பண்பலை சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077 என்ற எண்களிலும், புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.